அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் திங்கள் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மீண்டும் யாழ்ப்பாணத்தில் நடந்துள்ள ஆர்ப்பாட்டம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று உண்ணாவிரத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டதற்கு அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். உண்ணாவிரத்தை விடுமாறுதான் கூறியிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்கு இவர்கள் எந்த விதமான முடிவும் பதிலும் கொடுக்காததால உண்ணாவிரம் தொடர்ந்து கொண்டு
முக்கிய நகரங்களில் வசிக்கும் மக்களை பதிவு செய்யும் நடவடிக்கையில் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இலங்கை காவல்துறையினர் இறங்கியிருப்பது பற்றிய குறிப்பு, வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழும் தமிழ் மக்களுக்காக நிலச்சார்பற்ற அதிகார அலகு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று முன்வைக்கப்படும் யோசனை, தமிழகத்தில் இலங்கை அகதியொருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ள பின்னணியில் அங்கு அகதி முகாம்களின் நிலைமை குறித்த ஓர் ஆய்வு கண்ணோட்டம்,
குழந்தைகள் இங்க பிறந்த குழந்தைகள் இங்க இருக்கக்கூடிய எங்க வீடுகள் எப்படி இருக்குன்னு பார்ப்பதற்கு கூட ஒரு அதிகாரி வரமாட்டாங்க. ஆனா எங்களை மேற்பார்வை பார்க்கறதுக்கு சில பேர் வராங்களே. இது எல்லாம் தேவையற்ற
மற்றும் விளையாட்டு அரங்கம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
குடியேறிகள் நெருக்கடியை எவ்வாறு சமாளிப்பது என்ற தனது புதிய திட்டத்தை பிரசல்ஸில் நடைபெற்று வரும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் மாநாட்டில் துருக்கி சமர்ப்பித்துள்ளது. தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஒரு ஆணை அல்ல என தெரிவித்துள்ள துருக்கிய பேச்சாளர் மேலதிக தகவல்கள் வெளியிட மறுத்துவிட்டார். இதனிடையே கண்டத்தின் எதிர்காலம் ஒற்றுமையிலேயே தங்கியிருப்பதாக துருக்கிய பிரதமர் அஹமத் டவுடோக்லு தெரிவித்துள்ளார். குடியேறிகள் துருக்கியிலிருந்து ஐரோப்பாவிற்குள் நுழைவதை தடுப்பது இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. குடியேறிகள் விவகாரத்தில் கிரேக்கத்திற்கு எவ்வாறு அதிகமாக உதவுவது என்பது தொடர்பிலும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர். இதற்கு முன்னர் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கங்கள் தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டவர்கள் கவனம் செலுத்தியுள்ளதாக பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ஆனால் இணக்கம் காணப்பட்ட இந்த ஒப்பந்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை.
பிரான்சின் வடக்கு பகுதி நகரமான டுன்கெர்க்கிற்கு வெளிப்புறமாக சில அகதிகளும் குடியேறிகளும் தங்க வைக்கப்பட்ட வசதி குறைந்த தற்காலிக முகாம்களிலிருந்து அதற்கு அருகே அவர்களுக்காக கட்டப்பட்ட குடியிருப்பிற்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தமது புதிய முகாமில் 1500 பேர் தங்கலாம் என தெரிவித்த MSF எனப்படும் எல்லைகளற்ற மருத்துவர்களுக்கான அமைப்பு, அதில் தங்க வைக்கப்படுபவர்களில் அநேகமானோர் ஈராக் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளிலிருந்து வந்தவர்கள் எனவும் தெரிவித்துள்ளது. அவர்கள் வியாழக்கிழமை அங்கு குடியமர்த்தப்படுவார்கள்.
சிரியாவில் அமலில் இருக்கும் ஒரு பலவீனமான போர் நிறுத்தத்தினால் அங்கு நடைபெற்ற மோதலில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மத்தியில் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக சிரியாவுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் நிலைப்பதற்கு முன்னரங்குகளில் உள்ள அனைத்து தரப்பினரிடமிருந்தும் அர்ப்பணிப்பு தேவைப்படுவதாக சிரியாவுக்கான ஐநாவின் ஒருங்கிணைப்பாளர் யாகூப் எல் ஹிலோ பிபிசியிடம் கூறியுள்ளார்.
It will take the commitment of all the Syrian government.
ஆனால் நடந்ததெல்லாம் போதும், இந்த போரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், போர் மீண்டும் வரக்கூடாது என்று சிரிய நாட்டு மக்கள் அதிக அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
சோமாலியா நோக்கி சென்று கொண்டிருந்ததாக நம்பப்படும் ஒரு மீன்பிடி படகிலிருந்து ஆயுதங்களை கைப்பற்றியுள்ளதாக ஆஸ்திரேலிய கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த படகில் இருந்த மீன்பிடி வலைகளுக்குள் கீழிருந்து கைக்குண்டை ஏவும் கருவிகள், இயந்திர துப்பாக்கிகள், சுமார் 2000 ரைஃபிள்களையும் தமது போர்க்கப்பலில் இருந்த பணியாளர்கள் மீட்டுள்ளனர் என கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது. ஆயுத போக்குவரத்தை மேற்கொண்டது யார், படகு இறுதியாக எந்த திசையை சென்றடைய இருந்தது என்பது தெளிவில்லாமல் உள்ளது.
மின்னஞ்சலை கண்டுபிடித்தவரான அமெரிக்கரான ராய் டாம்லின்சன் தனது 74வது வயதில் காலமானார். ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு வலையமைப்பினூடாக தகவல் அனுப்பும் யோசனையை 1971 இவர் முன்வைத்தார். அமெரிக்க பாஸ்டனில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக பணியாற்றும் போது முதலாவது நவீன மின் அஞ்சலையும் அவர் எழுதினார். இன்று அனைத்து மின்னஞ்சல்கள் முகவரிக்கும் பயன்படுத்தப்படும் எட் குறியீடு பயன்பாட்டுக்கும் அவரே முன்னோடியாக இருக்கிறார்.
டுனீசியாவின் லிபியாவுடனான எல்லைக்கு அருகில் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்ட 21 இஸ்லாமியவாத போராளிகளை தமது படையினர் கொன்றுள்ளதாக டுனீசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பென் கார்டன் நகரிலுள்ள படை மற்றும் காவல்துறையினரின் முகாம்களை தீவிரவாதிகள் இலக்கு வைத்தபோது பொதுமக்கள் 45 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். லிபியாவை தளமாக கொண்டுள்ள இஸ்லாமியவாத அரசு குழு போராளிகள் எல்லையை கடந்து டுனீசியாவினுள் வரக்கூடும் என்ற கவலை அண்மை காலமாக இருந்து வரும் நிலையில் டுனீசிய பாதுகாப்பு படையினர் உசார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் பெர்கார்டனில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் 5 பேர் திடீர் சோதனை நடவடிக்கையொன்றின் போது கொல்லப்பட்டனர்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தமிழ் கைதிகள் அவர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேற்று அறிவித்திருந்தது. ஆனால் தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவர்களை அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இன்று மீண்டும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்கிறது. மேலதிக தகவல்களுடன் மாணிக்க வாசகம்.
கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் விசாரணைகளின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என கோரி உண்ணாவிரதம் இருந்து வருகின்ற 14 தமிழ் கைதிகளுக்கு ஆதரவாக மன்னார் பிரஜைகள் குழுவின் அழைப்பில் இந்த போராட்டம் யாழ்ப்பாணம் முனியப்பர் ஆலய முன்றலில் நடைபெற்றிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த உண்ணாவிரதம் இருந்து வருகின்ற தமிழ் கைதிகளிடம் அவருடைய உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு கோரியிருக்கின்ற போதிலும் அவர்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் எதுவுமற்ற நிலையில் வழக்கு விசாரணைகளின்றி வெறும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை உடனடியாக அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்று மன்னார் பிரஜைகள் குழு மேற்கொண்டிருந்த இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தின் மூலம் கோரப்பட்டிருக்கின்றது. மன்னார் பிரஜைகள் குழுவின் முக்கியஸ்தர்கள், தமிழ் கைதிகளின் குடும்ப உறவினர்கள், அரசியல்வாதிகள், அருட்சகோதரர்கள், அருட்தந்தையர் என பலதரப்பட்டவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் பிரஜைகள் குழுவின் முக்கியஸ்தராகிய அந்தோனி சகாயம் அவர்களை தொடர்பு கொண்டு மன்னார் பிரஜைகள் குழு இந்த கவனயீர்ப்பு நடவடிக்கையை ஏன் யாழ்ப்பாணத்தில் நடத்தியது என கேட்டேன்.
கூடுதலான நபர்கள் யாழ்ப்பாணத்தில் அரசியல் கைதிகளாக இருக்கின்றபடியால் அந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்வதற்கான தீர்மானத்தை மேற்கொண்டிருந்தோம்.
சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சி தலைவருடைய கூட்டத்தில் வந்து நாளை 8 பாராளுமன்றத்தில் இந்த கைதிகள் விவகாரம் தொடர்பாகவும் காணாமல் போனவர்கள் தொடர்பாகவும் ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்று கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறதாகவும் அதை தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்த போறதாகவும் சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கூட்டமைப்பு உண்ணாவிரதத்தை கைவிடுமாறும் கேட்டிருக்கு. இந்த நிலைமையில நீங்கள் ஏன் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க?
தேசிய கூட்டமைப்பு இந்த உண்ணாவிரதத்தை கைவிடுமாறுன்னு சொல்லியிருந்தால் இன்று காலைதான் எங்களுக்கு அந்த விடயம் சம்பந்தமாக பத்திரிகை அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே 14 இவர்கள் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேசிய கூட்டமைப்பு நாளைய தினம் பாராளுமன்றத்தில் கொண்டு வர சிறைதனை சம்பந்தமாக மட்டுமல்ல அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற விடயங்களை முன்வைத்து நாங்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்தியுள்ளோம்.
சரி, கைதிகளுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு?
கைதிகளுடைய நிலைமை நேற்று முன்தினம் 3 பேர் மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டு இன்று 4 நபரையும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய உண்ணாவிரதம் நீடிக்குமாக இருந்தால் இவர்களுடைய உயிருக்கு ஆபத்துகள் ஏற்படலாம் என்ற அச்சமும் எங்கள் மத்தியில் தோன்றப்பட்டது.
சரி, அவங்க உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டிருக்கு, கைதிகள் என்ன சொல்றாங்க?
தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டதற்கு அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். தாங்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். உண்ணாவிரதத்தை விடுமாறுதான் கூறியிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்கு இவங்கள் எந்த விதமான முடிவும் பதிலும் கொடுக்காததால அவங்க ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உண்ணாவிரதம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது
என்றார் அந்தோணி சகாயம் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பு அது. இலங்கையில் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் மக்களை பதிவு செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் இறங்கியுள்ளனர். குற்றச்செயல்களை தடுப்பதற்காக நாட்டின் முக்கிய நகரங்களில் இந்த பதிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக காவல்துறை பேச்சாளர் BBCயிடம் கூறினார். ஆனால் போர் முடிந்த சூழலிலும் இப்படியான நடவடிக்கைகள் அச்சத்தை ஊட்டுவதாக மட்டக்களப்பில் மக்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளனர். உதயகுமார் அளிக்கும் குறிப்பு இது.
மட்டக்களப்பு நகர பிரதேசத்திலும் அண்மித்த பகுதிகளிலும் வீடுகளில் தங்கியிருப்போர் பற்றிய விவரங்களை பதிவு செய்யுமாறு போலீசாரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை திரட்டுவதற்கான படிவங்களும் போலீசாரால் வீடுகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டுள்ளன. போலீஸ் கட்டளை சட்டம் 76 பிரிவின் கீழ் இந்த விவரங்கள் திரட்டப்படுவதாக அந்த படிவத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வை காண முடிகின்றது.
யுத்தம் முடிஞ்சு சமாதான காலம் அப்படி சொல்றாங்க, ஆனா இப்ப இப்படி வீடு வீடா வந்து அந்த யுத்த காலத்துல பதிஞ்ச மாதிரி இப்பயும் பதிக்கிறதுக்கு போலீசார் என்னத்துக்கு செய்யறாங்கன்னு தெரியல. இது உண்மையான நல்லாட்சியில இப்படியான செயற்பாடுகள் தமிழ் மக்கள் மத்தியில ஒரு விரக்தி நிலை ஏற்படுத்திருக்கு. கடந்த காலத்துலதான் பயங்கரவாதம் இருக்குது, யுத்த கொடுமையில இருக்குது, இப்ப என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இப்படியான போலீஸ் பதிவுகள் மக்கள் மத்தியில ஐக்கியத்தை ஏற்படுத்தும். இது உண்மையா இப்ப காலம் தேவைப்படல, தேவைப்படாது. இப்ப இந்த சம்பவம் இந்த போலீஸ் பதிவுகள செயற்பாடானது தொடர்ந்தும்
நிரந்தர குடியிருப்பாளர்கள் மற்றும் தற்காலிக குடியிருப்பாளர்கள் என வீடுகளில் தங்கியிருப்போர் வகைப்படுத்தப்பட்டு இந்த விவரங்கள் திரட்டப்படுகின்றன. வேலையாட்கள் உட்பட தற்காலிக குடியிருப்பாளர்கள் தங்கியிருக்க உத்தேசித்துள்ள காலம் பற்றியும் அதில் கேட்கப்பட்டுள்ளது. இந்த பதிவு முறை மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அமையும் என்கின்றார் கிழக்கு மாகாண சபை துணை அவைத்தலைவர் பிரசன்னா இந்திரகுமார்.
மக்கள் ஒரு சுகமான வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த நேரத்தில் மக்களை வந்து குழப்புறதோ இந்த தரவு திரட்டுறதால மக்களுக்கு ஒரு பயபீதி உணர்வு தான் உண்டாயிருக்கு. அந்த படிவத்தில் கேட்கப்பட்டிருக்கு நிரந்தரமும் தற்காலிகமாக இருப்பவர்களோட விவரங்களை திரைச்சலிச்சு. இதை பார்க்குற நேரத்தில் உதாரணத்துக்கு என்னட்ட சாரதியா இருக்கிறவர் சாரதி என்னோட இன்றைக்கு நிற்பார், நாளைக்கு அவருக்கு ஒரு நல்ல இடம் வருது, நல்ல அதோட விவரங்க போறாருன்னு சொன்னா அவருடைய முழு விவரத்தை நாம் நாளைக்கு நிற்பார் என்று குறிப்பிட்டது இல்லாதானே. படிவம் கொடுக்கப்பட்டு நிரப்பப்படுறது என்ன காரணம் என்று மக்களுக்கு தெரியாம இருக்கு. மக்கள் வந்து அதையிலும் ஒரு குழப்ப நிலையில இருக்கிறார்கள். படிவங்கள் கொண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கிட்ட கூட நான் இது விடயமாக சொன்னேன், நீங்கள் இந்த நேரத்தில் இந்த படிவங்களை கொண்டு பதிகிற நேரத்தில் மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றது சொல்லி இது சம்பந்தமாக அந்த உத்தியோகத்தர்கள் என்னுடன் பேசும்போது சொன்னது மேலிடத்து உத்தரவு, ஆனால் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்ல வேண்டிய அதிகாரிக்கு சொல்லுறோம் என்று கூட உத்தியோகத்தர்கள் என்னிடம் சொன்னார்
என்றார் கிழக்கு மாகாண சபை துணை அவைத்தலைவர் பிரசன்னா இந்திரகுமார்.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்ற அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார்.
இலங்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்ற அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இறுதி ஆண்டான 2014 தாக்கல் செய்யப்பட்ட மொத்த மனுக்களின் எண்ணிக்கை 370. ஆனால் கடந்த 2015 அந்த எண்ணிக்கை 472 அதிகரித்துள்ளதாக உச்சநீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த அதிகரிப்புக்கான காரணங்களை தெரிவித்தார் வழக்கறிஞர் பொன்னுத்துறை கிருஷாந்தன்.
முன்னாள் பிரதம நீதிசர் ஷிவானி பண்டாநாயக் அவர்களை பதவி நீக்கியதன் பின்பாக மக்கள் மனதிலே ஒரு அச்சம் ஏற்பட்டது, ஒரு நம்பிக்கையினம் ஏற்பட்டது. ஆனால் அதன் பின்பாக ஆட்சி மாற்றத்தின் பின்பதாக நீதிமன்றத்துக்கு சுதந்திரம் ஏற்பட்டது. நீதிபதிகள் மிக தெளிவான தீர்ப்பை வழங்கினார், அரசாங்கத்தால் நடைமுறைப்பிடப்பட்டன. பின்னர் மக்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளிலே நம்பிக்கை ஏற்பட்டது.
நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுத்தோர் அதிகமாக வழக்குகளை தாக்கல் செய்தமை காரணமாக இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் கருத்து குறித்து கேட்டபோது,
அவ்வாறு சொன்னாலும் அப்படி ஒரு விடயத்தில் கூட அரசாங்கத்துக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்து அவர்கள் நிவாரணங்களை பெறக்கூடியதாக இருக்கின்றது என்ற ஒரு வெளிப்படையான சூழ்நிலை இருக்கின்றது. வழக்குகள் காரணமின்றி டிஸ்மிஸ் பண்ணப்படுவதில்லை, அல்லது வழக்கை தாக்கல் செய்தால் எத்தகைய அச்சுறுத்தலான அல்லது வேறு எந்த விதமான துன்புறுத்தல்கள் இன்டிமிடேஷன்களுக்கும் உட்படுவதில்லை. மக்கள் பயமின்றி வழக்கொன்றை தாக்கல் செய்யலாம். அந்த அது சம்பந்தமாக நீதிமன்றம் சுயாதீனமாக மிகவும் சுதந்திரமான தீர்ப்புகளை உத்தரவுகளை ஆர்டர்களை வழங்குகின்றது. ஆகவே எத்தகைய கருத்தினை பார்க்கும் போது மக்கள் நீதிமன்றத்திலே சுப்ரீம் கோர்ட்டிலே அடிப்படை மனித உரிமை ஒன்றை ஃபைல் பண்ணுவதற்கு நம்பிக்கையாக உள்ளார்கள். நீதிமன்றத்தின் மூலம் நமக்கு தற்போது நியாயம் கிடைக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கை தெளிவாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும்.
கடந்த ஆண்டு ஆகக்கூடிய வழக்குகள் போலீஸ் திணைக்களத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
கே எஸ் உதயகுமார் அளித்த குறிப்பது. இலங்கையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழும் தமிழ் மக்களுக்காக நிலச்சார்பற்ற அதிகார அலகு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற யோசனையை முன்வைப்பது பற்றி தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆராய்ந்து வருகிறது. இந்த கோரிக்கைக்கான பின்புலம் பற்றி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரான மனோ கணேசன் அவர்களிடம் கேட்டேன்.
வடக்கு கிழக்குக்கு வெளியே மேல் மாகாணம், மத்திய மாகாணம், சபரக மாகாணம், ஊவா மாகாணம், வடமேல் மாகாணம் ஆகிய 4-5 மாகாணங்களிலே நமது மக்கள் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வடக்கிழக்கிலே போல செறிந்து வாழவில்லை, பறந்து வாழ்கின்றார்கள் இங்கே. ஆனால் இலங்கையின் மொத்த ஜனத்தொகையான 32 லட்சம் பேரிலே 16 லட்சம் பேர் தான் வடக்கிழக்கில் இருக்கின்றார்கள். மீதி 16 லட்சம் பேர் வடக்குகளை வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் தனியொரு நாடு என்ற போராட்டத்தை நோக்கி தமிழ் மக்கள் இங்கே முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது வடக்கிழக்கு வெளியே வாழ பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தொடர்பான அக்கறை அவதானம் குறைந்து போயிருந்தது. இப்பொழுது அப்படி அல்ல. ஒரே நாடு என்ற அடிப்படையை இலங்கையில் வாழும் அனைத்து தமிழ் மக்களும், அம்மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய எங்களது தமிழ் முற்போ கூட்டணி, மறுபுறம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்கள் பேரவை ஆகிய அனைத்து கட்சி ஏற்றுக்கொண்ட பிறகு முழு நாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்களை பற்றி கவனம் செலுத்த வேண்டிய தேவை கடப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது வடகிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் தொடர்பான அவர்களது கட்சிகளின் தொடர்பான அந்த பிரேரணைகளிலிருந்து எங்கள் பிரேரணைகள் மாறுபடலாம். காரணம் அவங்கள் வாழ்வு தளம், வாழும் சூழல், வரலாறு போன்ற காரணங்கள் மாறுபடலாம். அந்த அடிப்படையிலே அனைத்து மக்களையும் உள்ளடக்கும் முகமாக ஒரு நில சார்பற்ற ஒரு அதிகார சபையை கோர வேண்டும் என்ற ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது.
நிலச்சார்பற்ற அதிகார சபை என்று சொல்லப்படுவதன் மூலம் எதை குறிப்பாக கூற வருகிறீர்கள்? அதாவது மாகாண சபை ஏற்கனவே இருக்கிறது, உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்றன, நாடாளுமன்றத்தில் இந்த பிரதேசங்களிலிருந்து தமிழ் பிரதிநிதிகள் அங்கம் வகிக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக நிலச்சார்பற்ற அலகு என்று நீங்கள் சொல்ல வருவது எதனை?
இலங்கையில் 25 மாவட்டங்களிலே ஏறக்குறைய 8 மாவட்டங்கள் வடகிழக்கில் இருக்கின்றன. தவிர ஏனைய 17 மாவட்டங்கள் வடகிழக்கு வெளியே இந்த மாகாணங்களில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த மாகாணங்களில் இருந்து மாவட்டங்களில் இருந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த தொகுதி முறை அடிப்படையாக இருந்தாலும் கூட, அந்த அடிப்படையிலே பாராளுமன்ற தெரிவு செய்யப்படக்கூடிய, மாகாண சபைகளுக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய, அதேபோல உள்ளூர் சபை என்றால் மாநகர சபை, நகரசபை, பிரதேச சபைகளில் தெரிவிக்கப்படக்கூடிய தமிழ் உறுப்பினர்கள் அனைவருமே உள்வாங்கப்பட்டு இந்த சபை உருவாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றோம். எங்கள் மக்கள் சார்பான செயல்பாடுகளின் போது, அரசியல், சமூக, பொருளாதார கள செயல்பாடுகளின் போது எங்கள் நலன்கள் பாதிக்கப்படும் பொழுது, எங்கள் நலன்கள் சம்பந்தமாக உத்தரவாதம் பெறப்பட வேண்டிய தேவை இருக்கும் பொழுது, எங்கள் சபையின் அனுமதி, ஒப்புதல் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அல்லது கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் என்ற மாதிரியான ஒரு விதிகளை தான் ஏற்படுத்த நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் சொல்ல வேண்டும் நினைக்கின்றேன்.
இங்கே ஏற்கனவே வழங்கப்பட்ட மாகாண சபை முறைகள் தொடர்பில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக தமிழ் தரப்பு விமர்சனங்களை முன்வைக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்படியாக புதிய புதிய அலகுகளை உருவாக்க முயல்வது என்பது இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு முயற்சியில் ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்க வாய்ப்பிருக்கிறது என்கின்ற விமர்சனம் வரலாம் அல்லவா?
இந்த மகாண சபைகள், 9 மகாண சபை இருந்தாலும் கூட, உண்மையான மகாண சபைக்கான அதிகாரங்களும் அதன் அமைப்பு ரீதியான செயல்பாடுகளும் வடக்கு கிழக்கிலே தான் நிலை கொண்டிருக்க வேண்டும். உண்மையை சமச்சீரற்ற முறையிலே வடக்கிழக்கு வெளியேறக்கூடிய 7 மாகாணங்களிலே உள்ள மாகாண சபை அதிகாரங்கள் வழங்கப்படாவிட்டாலும் கூட, வெட்டி குறைக்கப்பட்டாலும் கூட பரவாயில்லை, அதை விடுத்து விசேடமான அந்தஸ்து வடக்கு கிழக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அங்கே தான் அதிகார குறைவாக தேவைப்படுகின்றது. அதிகமான தமிழ் பேசும் தமிழ் மக்களும் தமிழ் பேசும் முஸ்லீம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அங்கே தான் அதிகார குறைவாக தேவைப்படுகின்றதுக்கான தேசிய ரீதியாக, வரலாற்று ரீதியான போராட்டம் அங்கே நடைபெற்றது. அது மறந்துவிடக்கூடாது. வடகிழக்கு வெளியே இருக்கக்கூடிய மாகாணங்களை ஒப்பிட்டு அதை ஒப்பிட முடியாது. அங்கே விசேடமான தேவை இருக்கின்றது. அதே வடகிழக்கு வெளியேயும் கூட ஜனநாயக ரீதியான முறையிலே அதிகார பரவலாக செய்யப்பட்டாக வேண்டும். என்ற அதிகார பகிர்வு என்பது வெறுமனே இனப்பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டது என்பது மாற்றம் நினைக்கவில்லை. அப்படி அல்ல. கொழும்பிலே குவிந்து கிடக்கும் அனைத்து அதிகாரங்களும் அனைத்து மாகாணங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் ஊர்களுக்கும் சென்று அடைய வேண்டும் என்பதுதான் உண்மையான ஜனநாயகம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் எங்கள் அதிகாரம் தேவைப்படுகின்றது.
தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரும், தேசிய நல்லிணக்கத்துக்கு பொறுப்பான அமைச்சருமான மனோ கணேசன். செய்தி அரங்கம் தொடரும்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர், சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், Google+, இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இந்திய குறிப்புகள். தமிழகத்தில் மதுரை திருமங்கலத்திற்கு அருகில் இருக்கின்ற இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த ரவீந்திரன் என்பவர் மின்சார கோபுரம் ஒன்றில் ஏறி உயர் மின் அழுத்தம் கொண்ட கம்பியை பிடித்து உயிரிழந்த சம்பவம் குறித்து நேற்றைய தமிழோசையில் கேட்டீர்கள். இந்த சம்பவத்துக்கு காரணமாக அமைந்ததாக கூறப்படுகின்ற அகதிகள் முகாமில் அனைவரும் இருக்கிறார்களா என்பதை சரிபார்க்கும் ரோல் கோல் என்ற முறை குறித்து ஏற்கனவே சர்ச்சை நிலவும் சூழலில், இந்த பிரச்சினை குறித்து மதுரையிலிருந்து இயங்கியும் மனிதுரிமை அமைப்பான பீப்புள்ஸ் வாட்ச் என்ற அமைப்பின் நிறுவனர் ஹென்றி டிஃபன் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இது வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டருடைய ரோல் கால். இந்த ரோல் காலை பற்றி விஷயத்தை சுட்டி காட்டுகிறார்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் தவங்க கேட்கிற கேள்வியை நாங்க ஏதோ குற்றம் செய்தவர்களா, இது முகாமா சிறையா, சிறையில ரோல் கால் கேள்வி போடுறோம் டெய்லி பண்றாங்கன்னு. எங்களுக்கு மாதத்திற்கு 4 முறை ரோல் கால் பண்றீங்க. எங்க முகாமை காவலர்கள் வந்து காவல் காக்கிறார்கள். கியூ பிரான்ச் உள்ளார வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் பாக்குறதுக்கு 2 கியூ பிரான்ச் ஆட்கள் எப்படியும் ஒரு வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை வராங்க. நாங்க என்ன தீவிரவாதிகளா,
நாங்க பிழைப்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த குழந்தைகள்லாம் இங்க பிறந்த குழந்தைகள், இங்க இருக்கக்கூடிய எங்க வீடுகள் எப்படி இருக்குன்னு பார்ப்பதற்கு ஒரு அதிகாரி வரமாட்டாங்க, ஆனா எங்களை மேற்பார்வை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் வராங்களே. இது எல்லாம் தேவையற்ற பியூரோக்ராட்டிக் எக்ஸசைஸ், இது மட்டும்தான் இதற்கு காரணம். இது இங்க மட்டும் நடப்பது கிடையாது மணிவண்ணன், இது எல்லா தமிழக முகாம்களையும் நடக்குது. அதுல மிக மோசமான அசிங்கமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா முகாம்களிலும் மதுரையில் இருக்கக்கூடிய 3 முகாம்களில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகள், சுமார் ஒரு 15-20 வீடுகள் கட்டப்பட்டு பயன்படுத்தப்படாமல் நாசமாய் போயிருக்கு. இந்த நாசமா போன வீட்டுக்கு ஊஸ் நெக்லிஜென்ட், யாருடைய கவனக்குறைவதற்கு காரணம் அரசாங்கத்தில் யார் இதுக்கு பொறுப்பெடுப்பாங்கன்னு தெரியாது.
இலங்கை அகதிகள் எல்லாம் முகாம்களிலே தங்கி இருக்கின்ற அகதிகள் எல்லாம் காலையிலே வெளியே போய் மாலையிலே மீண்டும் வீடு திரும்ப வேண்டும், அந்த முகாமுக்கு திரும்ப வேண்டும் என்ற அந்த விதி அல்லது அந்த ஒரு நடைமுறை என்பது சட்ட ரீதியாக ஒரு சேலஞ்ச் செய்யப்படவில்லையா? அது பற்றி உங்களை போன்ற மனித உரிமை ஆர்வலர்கள் இதை வந்து
இது கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம். இது வரைக்கும் செய்யாம இருந்தது காரணம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீடமும் கெட்டு போய்விடக் கூடாது என்ற காரணத்தினால். உதாரணத்திற்கு அந்த மண்டபம் முகாம்ல சொல்லியிருக்காங்க என்கிட்ட, சார் இதை தயவுசெய்து ஒன்றும் பேசிடாதீங்க சார், இப்ப யாரும் கண்டுக்காம இருக்காங்க, நாங்க ஏதோ கொஞ்ச தூரம் போய் அங்க ஒரு 4 போய் 5 போய் இந்த சுண்ணாம்பு வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது, பெயிண்டிங் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை கான்ட்ராக்ட் வேலை பார்த்துட்டு வந்துடுறோம், நீங்க இது சரியா தப்பான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் டெய்லி எனக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க என்ற அவர்களுடைய வேண்டுதலுக்கு காரணமாக தான் இதை சட்ட ரீதியாக கொண்டு செல்லவில்லை. ஆனால் இப்பொழுது சட்ட ரீதியாக கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு.
சரி, ஆனால் இப்போ அவர்கள் வெளியிலேயே போகக்கூடாது என்றால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரேஷன் மற்றும் பணம் உதவி என்பது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை என்ற விமர்சனம் தொடர்ந்து இருக்கிறது, அதை பற்றி அரசாங்கம் என்ன சொல்கிறது?
அது அவங்களுக்கு அது மட்டும் கிடையாது. இப்ப வந்து முன்னாடி 89 அவங்க இருக்கும்போது இருந்த குழந்தைகள் கிடையாது. 89 வந்திருந்தாலும் 90 வந்திருந்தாலும் இப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் கல்லூரி படிப்பு முடித்து ப்ரொஃபஷனல் கல்லூரியில படிக்கிறாங்க. அந்த குழந்தைகள் வந்து மதுரைக்கு அப்பாற்பட்டு வெளியே ஹாஸ்டல்ஸ்ல இருக்காங்க, அவங்களை போய் பார்க்க வேண்டிய தேவைகள் ஏகப்பட்ட. மதுரைக்குள்ளார சில பேருக்கு வேலை கிடைக்காது, மதுரைக்கு வெளியே வேலை கிடைக்கும். இருந்தாலும் இந்த ரோல் கால் சங்கத்துக்கு அவங்க திருப்பி மதுரைக்கு வந்து கையெழுத்து போட்டு போக வேண்டிய ஒரு அவசியத்துல அவங்க இருக்கிறாங்க.
சரி, இந்த சம்பவத்துல இதுவரைக்கும் என்ன அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல?
நேற்று ஒரு கடினமான சூழல், காரணம் இந்த துரைப்பாண்டி இப்படி பண்ணிட்டான உடனே மக்களுக்கு துரைப்பாண்டி மேல அவ்வளவு கோபம் வந்து அடிச்சிட்டாங்க, உண்மையால அடிச்சாரு. அதை ஒன்றும் மறைப்பதற்கு ஒன்றும் கிடையாது. அந்த கோபத்தில் எந்த
துரைப்பாண்டினா அந்த அதிகாரி சொல்றீங்க, அந்த கேம்புக்கு பொறுப்பான அதிகாரி
சாத்தியிருக்காங்க, சாத்தி அவரை சிறைப்பிடித்திருக்கிறார்கள். இதை கெப்டம் அந்த கஸ்டடி, அதை மீட்பதற்காக காவல்துறை வந்திருக்காங்க. அது மீட்பதற்கு வர்ற காவல்துறை எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும், ஒரு 6-7 வாகனங்களில் 6 டபுள் ஹைட்ல இருக்கக்கூடிய கம்புகளை எடுத்துட்டு வந்து அடிச்சு துரைப்பாண்டியை வந்து தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல வந்து பாடி அதே மாதிரி பாடியும் எடுக்கணும்னு வந்திருக்காங்க. எஸ்பியோட வந்து ஊர்ல லத்தி சார்ஜ் தான் பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்துல நெடுமாறனையா வந்ததன் காரணமாக இந்த லத்தி சார்ஜை நிப்பாட்ட வேண்டிய ஒரு சூழல், காவல்துறை 2 ஸ்டெப் பேக்வர்ட் போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக தான் லத்தி சார்ஜ் நடக்காமல் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வந்து அப்புறம் நாங்க நடத்தின பேச்சுவார்த்தையோட மறுபடியும் எஃப்ஐஆர் தனியா இன்னொரு எஃப்ஐஆர் போட சொல்லி அந்த துரைப்பாண்டி மேல ஒரு எஃப்ஐஆர் 306 போட சொல்லி அந்த எஃப்ஐஆர் போட்ட பிற்பாடு தான் பாடி எடுத்த அனுமதி கொடுத்தோம்.
பாடி இப்போ எங்க யார்கிட்ட இருக்கு?
இப்போ இன்னைக்கு காலையிலயே கொஞ்சம் பிரச்சனை, மறுபடியும் அதே கியூ பிரான்ச் ஏற்பாடு பண்ணாங்க, பாடி வந்துருச்சு, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வந்துருச்சு. ஆனா இவங்க கேம்ப்ல இருக்கக்கூடிய உறவினருக்கு எல்லாம் தெரியப்படுத்த வேண்டியது இருக்குங்க, அதனால நாங்க வச்சிருப்போம்னு சொல்லி ஃப்ரீசர்ல வச்சிருக்காங்க. அதை நீங்க எடுத்தோம்னா இது பெரிய பிரச்சனையாயிரும், எல்லா கேம்ப்ஸ்லயும் நாங்க இவங்க மக்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க.
பொதுவாக இந்த அகதிகள் முகாம்கள்ல இருக்கிற இந்த நிலைமைகள் குறித்து அதுக்கு மாற்றம் தேவைங்கிறத ஒரு நடவடிக்கை எதாவது எடுக்க போறீங்களா உங்க மாதிரி?
இப்போ இதன் விளைவாக நாளானக்கே அந்த கேம்புக்கே நாங்கள் நாட்கள் செல்கிறார்கள். சொன்னா 9 இங்க போறாங்க, மற்ற எல்லா கேம்ப்ஸும் போய் கமிங் அவுட் ஜெனரல் ரிப்போர்ட் ஆன் தி கேம்ப் சிச்சுவேஷன்.
பீப்புள்ஸ் வாட்ச் என்ற அமைப்பின் நிறுவனர் ஹென்றி டிஃபென். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் ஆணையம் ஸ்மார்ட் போன் ஆப் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் ஜெயக்குமார்.
இந்திய தேர்தல் ஆணையத்தால் தேசிய வாக்காளர்களின் சேவைக்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இணையதளத்தில் உள்ள அனைத்து அம்சங்களுடன் கூடிய ஸ்மார்ட் போன் ஆப் எனப்படும் திறன்பேசிகளுக்கான ஆண்ட்ராய்டு மென்பொருள் செயலி ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு பயனளிக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் இந்த ஆண்ட்ராய்டு செயலி மூலமாக பெற்றுக்கொள்ள முடிவதுடன் புகார்களை பதிவு செய்யவும் முடியும் என தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில்தான் இந்த செயலி முதல் முறையாக அறிமுகமாகின்றது. தேர்தல் நடைமுறைகளுடன் வாக்காளர்களை ஒன்றிணைக்க இதுபோன்ற முயற்சிகள் வழிவகுக்கும் எனவும், புதிய தொழில்நுட்ப வசதிகளுடன் அனைத்து முக்கிய தகவல்களும் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்படும் என்பதால் அது வாக்காளர்களுக்கு முழுமையான நம்பிக்கையை பெற்றுத்தரும் என்றும் தேர்தல் ஆணையம் நம்புகின்றது. சட்டமன்ற தேர்தலை சிறப்பான முறையில் நடத்த தேவையான புதிய தொழில்நுட்ப முயற்சிகள் அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். வாக்காளர்களின் வசதி மற்றும் சிறந்த தேர்தல் மேலாண்மை போன்ற முக்கிய அம்சங்களை கருத்தில் கொண்டே இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக ராஜேஷ் லக்கானி கூறினார்.
மொபைல் ஆப், ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் டிஎன் எலெக்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதை மொபைல் ஸ்டோர் மீன்ஸ் கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனில் எலெக்ஷன் சம்பந்தமாக புகார் கொடுக்கறது, பேர் பதிவு பண்ணுறது, எல்லா வசதிகள் இருக்கு
என்றார் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி. மின்னணு வாக்காளர் தகவல் சீட்டையும் வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். போலி வாக்காளர்கள் குறித்தான புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்த தலைமை தேர்தல் அதிகாரி, தேர்தல் தொடர்பான புகார்களை அனுப்புவதற்குரிய சிறப்பு வாட்ஸ்அப் எண் மற்றும் தொலைபேசி அழைப்புகளுக்கென தனி எண் ஒன்றையும் அறிவித்தார்.
வாட்ஸ்அப்ல புகார் கொடுக்கறதா இருந்தா 9444123456 நம்பர் வெளியிட்டிருக்கோம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் தயவு செஞ்சு அனுப்புங்க, ஃபோன் எல்லாம் பண்ணாதீங்க. ஃபோன் பண்றதா இருந்தா 1950 நம்பருக்கு ஃபோன் பண்ணி புகார் பதிவு பண்ணிக்கலாம்
என்றார் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி. வரும் மே 16 நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 22 தொடங்கப்பட உள்ள நிலையில் அதற்கு தேவையான பயிற்சி முகாம்களுக்கு தற்போது முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாகவும் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டார்.
அடுத்து விளையாட்டு அரங்கம் தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
வணக்கம் நேயர்களே, இன்று விளையாட்டு அரங்கில் முதலில் ஆசிய கோப்பையை இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளமை குறித்த தகவல்.
Right gentlemen, a lot of you have been playing this game. Now let me come and finish it off.
பங்களாதேசத்தில் நடைபெற்ற ஆசிய கோப்பை போட்டிகளில் குழுநிலை போட்டிகள் மூலம் முதல் 2 இடங்களை பெற்ற இந்தியா மற்றும் வங்கதேசம் ஆகிய அணிகளுக்கிடையே இறுதிப் போட்டிகள் மிகவும் விறுவிறுப்பாக
நடைபெற்றன.
One would have thought that Bangladesh would have created a bit of a pressure, but nothing of that sort.
முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி நிர்ணயிக்கப்பட்ட 15 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 120 ஓட்டங்களை பெற்றது.
Beautiful shot.
121 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்து ஆடிய இந்திய அணி போட்டியை தனதாக்கிக் கொண்டதுடன் ஆசிய கோப்பையையும் வென்றது.
Gentlemen, a lot of you have been playing this game. Now let me come and finish it off. 20-6, India win the Asia Cup for the 6th time. And the win in a canter with 7 balls left. Mahendra Singh Dhoni finished.
ஆட்ட நாயகனாக இந்திய அணியின் வீரர் தவான் அறிவிக்கப்பட்டார். தோனி தலைமையில் ஆசிய கோப்பை போட்டிகளில் விளையாடிய இந்திய அணி அனைத்து போட்டிகளிலுமே வெற்றி பெற்று தமது வலிமையை மீண்டும் ஒருமுறை நிலைநிறுத்திக் கொண்டது என அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இறுதிப் போட்டியில் இந்தியாவை களத்தில் சந்தித்த வங்கதேசம் 45 ரன்களால் தோல்வியடைந்தனர். எவ்வாறாயினும் ஆசிய கோப்பை போட்டிகளில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளை வங்கதேச அணி தோற்கடித்திருந்தது. இதுவரை 2 தடவைகள் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிகளில் விளையாடியுள்ள வங்கதேசம் 1 தடவையும் ஆசிய கோப்பையை கைப்பற்றியிருக்கவில்லை. முன்னர் 5 தடவைகள் ஆசிய கோப்பையை வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி நேற்று அடைந்த வெற்றியினை அடுத்து 6 தடவைகள் ஆசிய கோப்பையை வென்ற அணி என்ற பெயரை தமதாக்கிக் கொண்டுள்ளது.
விராட் கோலி has run chases for dinner is 41 from 28 and Shikhar Dhawan 60 from 44 but I thought Bangladesh ran India a lot closer.
இலங்கை அணி ஆசிய கோப்பையை 5 தடவைகள் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாளை இந்தியாவில் ஆரம்பமாக உள்ள T20 உலகக்கோப்பைக்கான பயிற்சிக் களமாகவே ஆசிய கோப்பை போட்டிகள் இடம்பெறும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக ஆசிய கோப்பை போட்டிகள் முதன்முறையாக 20-20 போட்டிகளாக நடைபெற்று முடிந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. விளையாட்டு அரங்கில் அடுத்து T20 உலகக்கோப்பைக்கான பாகிஸ்தான் அணியின் வீரர்கள் இறுதிப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது குறித்த செய்தி. ஆசிய கோப்பை மற்றும் உலகக்கோப்பை T20 ஆகிய போட்டிகளுக்கான 15 பேர் கொண்ட பாகிஸ்தான் அணியின் விவரம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் நடைபெற்று முடிந்த ஆசிய கோப்பை போட்டிகளில் பாகிஸ்தான் அணி சிறப்பாக விளையாட தவறியமைக்கு ஆரம்ப இடைப்பாட்டம் சரியாக அமைந்திராமையே காரணமென கடந்த வாரம் தெரிவித்திருந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவர் ஷகரியார் கான் அந்த அணியில் மாற்றங்கள் செய்யப்படும் எனவும் முன்னர் அறிவித்தார். அதன் அடிப்படையிலேயே T20 உலகக்கோப்பை போட்டியில் விளையாட உள்ள அணி மாற்றியமை இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த ஆசிய கோப்பை போட்டிகளில் இந்தியா, வங்கதேசம் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய அணிகளுக்கு எதிரான போட்டிகள் அனைத்திலும் பாகிஸ்தான் அணியின் முதல் 3 விக்கெட்டுகளும் விரைவாக வீழ்த்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆசிய கிண்ட போட்டிகளில் பாகிஸ்தான் அணிக்காக முகமது ஹாபீஸ், ஷர்ஜில் கான், மன்சூர் ஆகிய வீரர்களை பேட்டிங் செய்த முதல் 3 வீரர்கள் ஆவர். இன்று இறுதிப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள அணியினரின் பட்டியலில் ஆரம்ப பேட்டிங் வாய்ப்பு அகமது ஷேஷாத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பைக்காக விளையாடுவார்கள் என முன்னர் அறிவிக்கப்பட்ட 15 பேர் கொண்ட அணியின் பட்டியலில் தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள அகமது ஷேஷாத்திற்கு முன்னர் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. ஆசிய கோப்பை போட்டிகளில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்த ஹுராம் மன்சூர் T20 உலகக்கோப்பை போட்டிகளுக்காக அறிவிக்கப்பட்ட பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு அந்த இடத்திற்கே அகமது ஷேஷாத்தின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.